الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بن إسلامي سغدر غليه تايمار غليه سورة المائدة بن رياء تفسير وغفل إن ريتنا تل ناپتی எட்டாவது வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 48, 49, 50 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் எங்களுடைய விளக்கத்திற்குரிய வசனங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஏற்கனவே நாம் பேசிய அந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களில் அல்லாஹு தஆலா தௌராத்தையும் இஞ்சீலையும் இந்த உலகத்துக்கு அருளாக இறக்கியது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லி, யூத கிறிஸ்தவர்கள் எந்தளவு அதில் மோசம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு விளக்கினான். சகோதரர்களே, யூத கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு, ஒரு விளக்கம் முஸ்லீம்களாகிய எங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால், மிகப்பெரிய இரண்டு சமுதாயத்தவர்கள் இஸ்லாமிய இந்த முஹம்மது நபியினுடைய வருகைக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுடைய வேதம் பற்றியும் அவர்களுடைய நிலவரங்கள் பற்றி உள்ள ஒரு அறிவு கண்டிப்பாக முஸ்லீம்களாகிய எங்களிடம் இருக்க வேண்டும். காரணம், இன்றும் அவர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். இன்றும் அந்த யூத கிறிஸ்தவ நம்பிக்கையில் உள்ளவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த போதும் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களை பற்றிய பல எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்தார். சூரத்துல் பக்ரா அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப், இந்த வேதக்காரர்களில் அநேகமானவர்கள், நிறைய பேர், கொஞ்ச நெஞ்சமவர்கள், அவர்களுடைய ஆசை என்னவென்றால், பாருங்க அவர்களுடைய ஆசைய, சுபஹான் அல்லாஹ், கேட்டா நாங்க அதிர்ச்சியுட கூடிய பயப்படக்கூடிய ஆசை. என்ன ஆசை? லவ் யருதுனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொன்று இப்ப முஸ்லீம்களாக மாறிவிட்டீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? யருதுனக்கும், உங்களை குஃபரின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது. சகோதரர்களே, செய்தி சொல்பவன் யார் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், உள்ளத்தின் ரகசியம் பரகசியம் யாவற்றையும் அறிந்தவன் சொல்கின்றான். தஹ்சபுஹும் ஜமீஅன், அவர்களை பார்த்தால் அவர்கள் ஒன்றுபட்டிருப்பது போல் நீங்கள் நினைப்பீர்கள். வகுலூபுஹும் ஷத்தா, ஆனால் அவர்களுடைய உள்ளம் பிளவுபட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்றான். பார்த்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே சமூகம் போல ஒரு கொடிக்கு கீழே செயல்படுவது போன்று இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள் பல்வேறு வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அறிமுகம் செய்கின்றான். அப்ப அவர்களுடைய ஒரு பெரிய ஆசைதான் முஸ்லீம்களை என்ன செய்யணும். இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா அவங்க வந்து அவங்க வேதத்துக்கு எடுக்கணும் என்றது அல்லாஹ் சொல்லல. கிறிஸ்தவனாகவோ உங்களை யூதவனாகவோ மாற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்ப அவங்க தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையை சத்தியமாக நினைத்தால் அந்த சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைப்பதை நினைப்பார்கள். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, உங்களை இஸ்லாத்தை விட்டு உங்களை வெளியாற்றணும். அது நீங்க எந்த மதத்தில் இருந்தீங்க என்றது இரண்டாவது விஷயம், உங்களை காசிர்களாக மாற்ற வேண்டும். இது அவர்களுடைய பெரிய ஆசை என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் என்ன சொன்னார்கள், வகாலு லை யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா, யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ எவன் வாழுவானோ அவன்தான் சுவனம் செல்ல முடியும். எந்த அளவுக்கு அவங்க பாவிச்ச வார்த்தைன்னா, லன் என்ற ஒரு வார்த்தையை பாவிச்சிருக்கிறாங்க. அதாவது அரபுல வந்து லன் என்ற வார்த்தைய ஃபியூச்சர் டென்ஸோட பாவிச்சா அதுக்கு என்ன மீனிங் என்றால், நடக்கவே மாட்டாது என்பது அர்த்தம். நடக்கவே என்ன மாட்டாது, அதற்கு சாத்தியம் இல்லை. அப்ப என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்க, லையது ஹுதல் ஜன்னா, சுவனத்தில் நுழையவே மாட்டார்கள். யாரு? யூத கிறிஸ்தவர்களை தவிர. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், தில்க அமானியுகும், இது அவர்களுடைய வெறும் கற்பனை தான், இது வெறும் ஆசை. நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் குல் ஹாத்து புர்ஹானக்கும், இதற்கான உங்களுடைய ஆதாரத்தை நீங்கள் கொடுங்கள் என்றெல்லாம் சொல்றான். அல்லாஹ் தௌராத்திலோ அல்லது இஞ்சீலிலோ அல்லது அல்லாஹ் இறக்கிய ஏனைய ஏதாவது ஒரு வேதத்திலேயோ யூத கிறிஸ்தவன் மட்டும்தான் சுவனம் செல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ் அப்படி சொல்லல. ஆனா இவர்களாக கற்பனை செய்து என்ன சொல்லுகிறார்கள், இதை அல்லாஹு தஆலா மிக கடுமையாக என்ன செய்கின்றான், எனவே சகோதரர்களை இன்றும் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து பாருங்க எப்படி ஒரு எச்சரிக்கையை நபி சொல்றாங்கடா, எப்படி ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள் என்றால் நபி சொல்றாங்க, ஷிப்ரன் பி ஷிப்ரின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், ஜிராஅம் பி ஜிரா, முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அப்ப ஜானுக்கு ஜான் நீங்க பின்தொடருவீங்க, மூலத்துக்கு மூலம் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க அவங்களை பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு சொன்னா சுபஹானல்லாஹ், நபி சொல்ற உதாரணம், அவர்கள் ஒரு பொந்தில் நுழைந்தாலும் நீங்களும் என்ன செய்வீங்க, அதுக்குள்ள போய் நுழைய பார்ப்பீங்க. ஹத்தா லவ் தஹலு ஜுஹர புப்பின், இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பொந்துக்குள்ள போய் அவங்க பூந்துட்டாலும் கூட நீங்களும் என்ன செய்வீங்க, அதுக்குள்ள போய் பூர பார்ப்பீங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, குல்னா யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களையா சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. முன் வாழ்ந்த சமூகம் என்று நீங்கள் குறிப்பிடுவது யூத கிறிஸ்தவர்களையா? அப்ப நபி மாறி கேட்டாங்க, ஃபமன், வேற யாரு, வேற யாரு, அவர்கள் தான் சகோதரர்களே. இன்றைக்கு அதாவது இரண்டரை கலந்து வாழக்கூடிய நாடுகள்ல நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, அதாவது முஸ்லீம்கள் காபிர்கள் என்று பிரித்து விளங்க முடியாத அளவுக்கு சில கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. நாட்டில் ஒரு திருமண வைபவத்தை எடுத்து பாருங்க, ஒரு பாடசாலை எடுத்து பாருங்க, என்ன ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்க, இது முஸ்லீம்கள் நடாத்தும் ஃபங்க்ஷனா, பாடசாலையா, அல்லது கல்யாணமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிறைய அம்சங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கிருந்து கொப்பி அடிச்சதா தான் இருக்குது. இலங்கை இந்தியா போன்ற எங்கட நாடுகள் எடுத்தா பெரும்பாலும் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை மையமாக கொண்டுதான் வைபவங்கள்லாம் நடாத்தப்படுறத நாங்க பாக்கிறோம். தீர்மானம் எடுத்துங்கன்னா சீதனத்தில இருந்து தாலியில இருந்து அதுல இருந்து எங்க இருந்து வச்சதெல்லாம் இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரங்கள். ஏன்னா அப்படியே இஸ்லாமியர்களுக்குள்ள பூந்து பிரிச்சு விளங்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டு இரண்டரை கலந்து விட்டது. அப்ப இத நபி எங்களுக்கு எச்சரிக்காம இல்ல, எச்சரிச்சிருக்கிறாங்க. எனவே மிக பக்குவமாக மிக கவனமாக எங்களுடைய கொள்கையை எங்களுடைய கோட்பாடை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு குறிப்பிடுகிறார். இப்ப இந்த நாங்கள் படிக்க போகக்கூடிய இந்த இன்றைய வசனத்திலையும் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சரி, அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்களுக்கு இறக்கிய அந்த வேதத்தை சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்கின்றான், அடுத்ததாக நபியை பார்த்து சொல்கின்றான், அந்த தர்ஜமாவை பாருங்க, முழு தர்ஜமாவும் இருக்குது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நோட்ஸ்ல. ஒவ்வொரு வசனத்தையும் பிரிச்சு பிரிச்சு என்ன செஞ்சு நாங்க தர்ஜமா போட்டிருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், 48வது வசனத்துடைய ஆரம்பத்தில், வஅன்ஸல்னா இலைகல் கிதாப பில் ஹக், நபியே, உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். அப்ப அல்லாஹு தஆலா இறக்கிய இந்த அல் குர்ஆன் இது சத்தியமானது என்ற ஒரு சான்றுதலை ஆரம்பமாக என்ன செய்கின்றான். இந்த குர்ஆனை பற்றிய எங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? எல்லளவும் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆனுடைய எந்த ஒரு அச்சரத்திலையும் என்ன செய்ய மாட்டான், அவன் சந்தேகம் கொள்ள மாட்டான். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மூலம் இறக்கப்பட்டது என்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இறக்கப்பட்டது என்றது மாத்திரமல்ல, இதில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும், அது வரலாற்று குறிப்பாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், ஏவலாக இருக்கலாம், விளக்கலாக இருக்கலாம், உதாரணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவான பண்பு என்ன, சத்தியமானது. அல்லாஹ் சொல்றான், பில் ஹக், சத்தியத்தை கொண்டு என்ன செய்திருக்கிறோம், இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் போது நாங்க இந்த சொற்றொடரை வந்து கவனிக்கலாம். அன்சல்னா அன்சல்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான், யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். சில தர்ஜமாக்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல் குர்ஆனை உங்களுக்கு நாம் அருளினோம் என்று மொழிபெயர்த்துகிறான். அல் குர்ஆனை உங்களுக்கு நாம் அருளினோம், இல்ல இது வந்து கம்ப்ளீட் தர்ஜமா அல்ல, அல்லாஹ் வந்து இறக்குனதாக சொல்றான். எனவே டிரான்ஸ்லேஷன் அது வரணும், இறக்கி அருளினோம் என்றது என்ன செய்யணும், ஏன்னா அங்க இறங்கியது என்று சொல்றதிலிருந்து உள்ள பல கருத்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த குர்ஆன் மேலிருந்து வந்தது என்ற அர்த்தம் அதுல இருக்குது. இப்ப சும்மா நாங்க உங்களுக்கு அருளினோம் சொன்னா மேலிருந்து வந்தது என்ற டிரெக்டா அந்த அர்த்தம் என்ன செய்யாது, இறக்கி அருளினோம் என்று சொல்லும் போது என்ன செய்யுது, இது மேலிருந்து வருகை தந்தது. அப்ப குர்ஆன் மேலிருந்து வருகை தந்தது என்பதிலிருந்து இது பூமியினுடைய உற்பத்தி அல்ல என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்றோம். இப்ப எங்களுக்கு தெரியும் மூத்த சிலாக்கள் என்று ஒரு சாரார் முற்காலத்தில் தோன்றி தவறான கொள்கையின் பக்கம் போனவர்கள். அவங்களோட கொள்கையில ஒன்றுதான் இந்த குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது என்ற நம்பிக்கை. இந்த குர்ஆன் வந்து ஏனைய பொருட்கள் படைக்கப்பட்டது போல இதுவும் என்ன இந்த பூமியில வந்து படைக்கப்பட்டது. ஆனா அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் அந்த கொள்கைக்கு எதிராக மிக கடுமையாக, விசேஷமாக இமாம் அஹமது பின் ஹம்பல் அதற்காக சிறைக்கே போனாங்க. அந்த நம்பிக்கையை எதிர்த்து அவங்க பேசிய காரணத்தால சிறைக்கு சென்றார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். அந்த வேதனையினுடைய பின்னணிதான் அவர்களுடைய வஃபாத்துக்கு கூட என்ன செய்தது காரணமாக இருந்தது. அப்ப என்ன இல்ல, குர்ஆன் படைக்கப்படவில்லை, இது அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆன் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய பேச்சு. ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் செவிசாய்க்கும் வரைக்கும். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனை பத்தி எப்படி சொல்றான், இது அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லும் போது அது படைக்கப்பட்ட ஒரு பொருளாக செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்ப குர்ஆன் பற்றிய எங்களுடைய நம்பிக்கையில் ஒன்றுதான், இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, இது படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப எனவே பல இடங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் போது இது இறக்கி அருளப்பட்டது என்று சொல்கின்றான். அதுல அந்த அர்த்தம் இருக்குது, மேலிருந்து வந்தது. எனவே மேலிருந்து வந்த காரணத்தினால் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்ற அர்த்தத்தையும் என்ன செய்து அது சொல்லுது. உலுவுல்லாஹ், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்ற அர்த்தத்தை நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே இதே வகுப்புல செஞ்சுக்கிறோம், விளக்கி இருக்கிறோம் நாங்கள். அப்ப எனவே அல்லாஹ் மேலிருந்து இதை இறக்கி அருளினான் என்பதிலிருந்து அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்ற அர்த்தத்தையும் என்ன செய்கின்றது அது உள்ளடக்கி இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான், அடுத்த சொற்றொடர்ல பாருங்க, இந்த குர்ஆனை வர்ணிக்கின்றான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, முசத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப், முன்னால் வந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியது என்று சொல்றான். இதே வர்ணன தௌராத், அதாவது இஞ்சிலுக்கும் சொல்லப்பட்டது ஏற்கனவே. இஞ்சில் வந்து அதற்கு முன்னால வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தி வந்தது என்று இதே வார்த்தை அல்லாஹ் அங்கேயும் சொன்னான், முசத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப், முன்னால் வந்த வேதத்தை என்ன செய்கின்றது, இது உண்மைப்படுத்துகின்றது. எப்படி உண்மைப்படுத்துது, இதுக்கு முன்னால் அல்லாஹ் வேதங்களை அருளினான், அந்த வேதத்தில் சத்தியம் இருந்தது, நேர்வழி இருந்தது, வழிகாட்டல் இருந்தது என்ற இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கின்றான், உள்ளடக்கினான், உள்ளடக்கி இருந்தான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்றது. எனவே தௌராத் இஞ்சீலை பத்தி நாங்கள் கருத்து சொல்லும் போது அடிப்படையில் அல்லாஹ் இறக்கிய தௌராத் இஞ்சீலை பொறுத்த வரைக்கும் அது சத்தியமானதுதான். இன்று இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த வேதம் என்ன இல்ல, அது சத்தியமானது என்று முஸ்லீம்கள் நம்ப மாட்டார்கள். காரணம் என்ன, குர்ஆனே இந்த தௌராத் இஞ்சில் சத்தியமானது என்று சொன்ன அந்த குர்ஆனே தான் இந்த தௌராத் இஞ்சில பல மனித வார்த்தைகள் உள் சேர்ந்து விட்டது என்றதையும் குர்ஆன் தான் எங்களுக்கு சொல்லிக்குது. எனவே இப்ப இருக்கக்கூடிய இந்த தௌராத் இஞ்சில வந்து நேரடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்ட அந்த வேதமாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாம் நம்ப மாட்டோம். அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் சிலது அதில் என்ன செய்யலாம், இருக்கலாம். சகோதரர்களே, அடுத்து வரக்கூடிய வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதோட சேர்த்து வமுஹைமினன் அலை. இது இஞ்சீலுக்கு சொல்லப்படவில்லை இந்த வார்த்தை, ஏற்கனவே தௌராத்தை இஞ்சீல் உண்மைப்படுத்தி வந்தியது என்று சொன்னான். இப்ப என்ன சொன்னான், இந்த குர்ஆன் முன்வேதங்களை உண்மைப்படுத்தி வந்தியது வந்தது என்று அதே கருத்தை சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொன்னா குர்ஆனுக்கு ஒரு விசேட வர்ணனையை சொல்கின்றான், வ முஹைமினன் அலைஹி, அந்த வேதங்களுக்கெல்லாம் இது ஒரு முடிவு. இது இந்த முஹைமினன் அலைஹி என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது முன் வேதங்களுக்கு சாட்சி அளிக்கக்கூடியதாக, முன் வேதங்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியதாக, அவைகளுக்கு பாதுகாப்பாக, இப்படி எத்தனையோ கருத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த முஹைமின் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்றாங்க, சொல்லப்பட்ட எல்லா கருத்துமே இந்த வார்த்தையில அடங்கக்கூடியதான். சொல்லப்பட்ட எல்லா கருத்துமே என்ன, அப்ப முன் வந்த வேதங்களை எல்லாம் மாற்றி அவைகளை உண்மைப்படுத்தி இறுதியாக அல்லாவினால் அருளப்பட்டது இதுதான், இதுதான் சட்டத்துக்குரியது என்பதே என்ன இந்த குர்ஆன் வந்து என்ன செய்கின்றது, சான்று வழங்குகின்றது. அப்ப எனவே குர்ஆனுடைய வருகைக்கு பிறகு வேறு ஒரு வேதம் என்ன செய்ய மாட்டாது, உலகத்துக்கு வரமாட்டாது, இறுதி வேதமாக அல்லாஹ் என்ன செய்து விட்டான். எனவே குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் தான் இனி உலக மக்களுக்கு என்ன சட்டம் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நிரூபிக்கின்றான். அடுத்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஃபஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், இப்ப வேதத்தை எல்லாம் உங்களுக்கு இறக்கி வச்சிட்டோம், இதுக்காக வேண்டி சும்மா முசுப்புக்கு இறக்கி வைக்கல. அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்கும் நபியே தீர்ப்பலி, சட்டம் சொல்லுங்க, இதை வச்சு சொல்லுங்க சட்டம். சகோதரர்களே, குர்ஆனை தான் நாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு சட்டம் கூறும் புத்தகமாக செய்யணும், எடுக்கணும். குர்ஆன்ல ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா ஹலாஸ், அதுக்கங்கால வேறு யாருடைய கருத்தும் தேவையில்லை. ஏன், அல்லாஹ்வுடைய சட்டம், வேறு எவருடைய கருத்தும் என்ன. இப்ப வட்டி ஹராம் என்பது குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டது. யாராவது வந்து வேறு மாற்று விளக்கம் சொன்னாலும் இல்ல வட்டி ஹராம் தான் இருந்தாலும் சில பகுதியில் ஹலால் இருக்கு சொன்னார்னா என்ன, அல்லாஹ் எந்த எக்ஸெப்ஷனும் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறான், வட்டியை ஹராம் என்று சொல்லியிருக்கிறான். விபச்சாரத்தை, திருட்டை, இன்னும் குர்ஆன் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னதோ அதையெல்லாம் என்ன செய்கின்றார்கள், ஏதோ ஒரு வழியில ஹலாலாக பாக்குறாங்க என்று சொன்னா நாங்க முடிவாக சொல்லிவிடுவோம் என்ன, இல்ல இது குர்ஆனுடைய சட்டம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், மனிதர்களுக்கு சட்டம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், வலா தத்தபி அஹ்வாஹும் அம்மா ஜாஅக மினல் ஹக். சகோதரர்களே, நபிக்கு அல்லாஹ் போதிக்கக்கூடிய சட்டங்கள், நபியே இந்த வேதத்தை கொண்டு நீங்க சட்டம் சொல்றது மட்டுமில்ல, அவர்கள் எதை தங்களுடைய மன உச்சியாக வைத்திருக்கின்றார்களோ அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அடிபடைய கூடாது. உமக்கு வந்த உண்மையை விட்டு விலகி அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். நம்ம நபிக்கு ஆர்டர் வருவது என்ன, அவர்கள் அவர்களுடைய மனம் போன போக்குல சில சட்டங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு மீக்கிறாங்க அப்படியாக, சட்டம் கேட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு நினைக்க ஒரு சட்டத்தை சொல்லுவாரு. சகோதரர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மார்க்க அடிப்படையில் ஒரு சட்டம் சொல்லும் போது குர்ஆனில் ஹதீஸில் இருக்க வேண்டும். குர்ஆன்ல உள்ளதா இருக்கணும் அல்லது ஹதீஸ் இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்படி இல்லாம நாங்களா நினைச்சு என்ன செய்ய முடியாது, இது ஹராம் இது ஹலால் என்று தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் நபிக்கே சொல்றான் என்ன, அவங்க மனம் போன போக்குல சொல்லக்கூடிய சட்டங்களை என்ன நீங்க பின்பற்றாதீங்க. குர்ஆன் பல இடங்கள்ல அந்த மக்கத்து குறைசிகள் காபிர்கள் வந்து அவங்க விரும்பி எப்படி எல்லாம் சட்டங்களை சொல்லிக்கொண்டாங்க, நினைச்ச நேரத்துக்கு இது ஹராம் என்றுவான், நினைச்ச நேரத்துக்கு அது ஹலால் என்றுவான், என்ன இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு இல்ல, அவர்களுடைய மனோச்சைப்படி இல்லாமல் அல்லாஹ் இறங்கியதை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சட்டம் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே வாழ்க்கையில் எங்களுக்கு சட்டமாக எங்களுடைய நப்பாசை மன விருப்பம் ஆகிவிடக் கூடாது. ஒரு காரியத்துல நாங்க முடிவெடுக்கும் போது சில டைம்ல இந்த சொத்துரிமை விஷயங்கள் கூட பாருங்க, அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ஒரு சட்டத்தை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறான். ஆனா உமா பாப்பாவும் தீர்மானிக்கிறது அவங்க நினைச்ச மூப்புக்கு, அவங்க நினைச்ச மூப்புக்கு என்ன, அந்த பிள்ளைக்கு அதை கொடுங்க இந்த பிள்ளைக்கு இதை கொடுங்க, இவரு என்ன வசியத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, யாருக்கு மொத்த சொத்தும் அவனுக்குன்னு சொல்லி. அட, வாரிசுக்காரனுக்கு வசியத்தை எழுத கூடாதுன்றது அல்லாத சட்டம், சரிங்களா. வாரிசுக்காரனுக்கு என்ன வசியத்தை எழுத கூடாது என்பது மார்க்கத்தில் உள்ள சட்டம். இவர் மொத்த சொத்து என்ன மாடுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்ப இது எந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை சொன்னாரு, தனது மனோச்சைப்படிதான். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ரசூல் என்ன சட்டம் சொன்னாங்கன்றது என்ன செய்யல பார்க்கல. அப்ப எனவே தீர்மானங்கள் நாம் என்ன செய்ய முடியாது. இப்ப நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், திருமணம் கூட நடைபெற்றது, பால் குடிச்ச ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, திருமணம் செய்து விட்டார்கள் ஒரு தாயிடத்தில். ரசூலுல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் வந்த நேரம் என்ன சொன்னாங்க, முடிச்சு குடும்பமாக வாழ்றாங்களே அதனால பரவல்ல, என்ன செய்ய நடந்து முடிஞ்சு இருந்துட்டு போகட்டும் அப்படியா சொன்னாங்க, இல்ல பிரிங்கன்னே சொல்லிட்டாங்க. ஏன், இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமானது. அப்ப அந்த சஹாபி கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு, வருத்தமா தானே இருக்கும் அப்படியா இல்லையா, குடும்பமாக வாழ்ந்துட்டோமே என்ன செய்யறது யார் சார், வக்கது கீழ், நீங்க ரெண்டு பேரும் ஒரு தாயத்தை பால் குடித்ததாக சொல்லப்பட்டு விட்டது, பிரிஞ்சுதான் ஆகும், அல்லாஹ்வுடைய சட்டத்துல என்ன இல்ல. சகோதரர்களை, இந்த மாதிரி மனோச்சைப்படி மார்க்க சட்டங்களை முடிவெடுப்பவர்கள் வாழ்க்கையில லைஃப்ல ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நல்லா நினைவச்சுக்கொள்ளணும், எங்களை எந்த விஷயமா இருந்தாலும் மார்க்கத்துல சட்டம் இருக்கு. ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்க போறோம், இது ஹலாலா ஹராமா எப்படி முடிவெடுக்கிறது, அவரா முடிவெடுத்துட்டார் ஹலால் அவரா என்ன முடிவெடுத்து கொண்டார். இப்ப நான் சொல்ல ஞாபகப்படுத்திக்கிறேன், ஒர்க் பண்ற ஒரு சகோதரரை மீட் பண்ணோம், ஒரு போத்தில் எடுத்துட்டு வந்தார். அப்ப என்னன்னு கேட்கும் சொன்னாரு, இது இங்க ஹதியாவா குடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னேன், மதுபானம், மதுபானம் ஹராம் ஆச்சே, சீ நான் குடிக்கல மோலேன்ற, நான் குடிப்பேன் மதுபானம், சரி பார்த்து வித்துட வேண்டியதுதான், யாரு சரி பார்த்துட்டேன் வித்துட வேண்டியதுதான் பாருங்க, யாருக்காவது இதை விற்போம் என்று அவர் முடிவு செய்து கொண்டுதான் வந்திருக்காரு. சரி, இந்த முடிவை எந்த அடிப்படையில் எடுத்தாரு, தன்னுடைய மனோச்சைப்படி எடுத்திருக்கிறார். அட, இந்த மதுபானம் இது விற்கிறது கூடுமா கூடாதா, இஸ்லாத்துல இதனுடைய சட்டம் என்ன. அப்ப நாங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். சகோதரர்களே, சொந்த வாழ்க்கையில கூட தன்னுடைய மனைவியோடு தனது பிள்ளைகளோடு கூட இந்த பிரச்சனை வரும், நாங்க சுயமா முடிவெடுக்க இயலாது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு சட்டத்தை சொல்லிருந்தா ஹலாஸ், அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இவர் நினைச்ச மாதிரி பொண்டாட்டிக்கு என்ன செய்வாரு, சட்டம் போடுவார், நீ அப்படித்தான் செய்யணும்,
அல்லாஹ் இப்படி செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருந்தா உனக்கு என்ன தைரியம், மனைவிக்கு அப்படி சட்டம் போடுறதுக்கு? நினைக்கா மனைவிமாரும் என்ன செஞ்சிருவாங்க, மாப்பிள்ளைக்கு பயந்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லாட்டி விருப்பம் இல்லாட்டி என்ன செய்ய இல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது, அதான் சட்டம். கணவனுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. எனவே மனோ இச்சைப்படி நாம் மார்க்க விடயங்கள், பொதுவாக மார்க்க விடயம் சொல்லும் போது நமது வாழ்க்கையே மார்க்கம் தான், எங்கட வாழ்க்கையே என்னதான் மார்க்கம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை தனது தெய்வமாக ஆக்கி கொண்டவனை பார்த்தாயா நபியே, அப்படி என்ன அப்படின்னு என்ன விளக்கம், அவர் தீர்மானிக்கிறதெல்லாம் அவர் நினைச்ச மூப்புக்கு, அவர் தீர்மானிக்கிறதெல்லாம் என்ன அவர் நினைத்த மூப்புக்கு. அல்லாஹ் சொல்றான், இப்படி தீர்மானிப்பவன் நீங்க கண்டா விளைங்க, அல்லாஹு தாலா அவனை வழிகேட்டில் விட்டு வைத்தான், அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அவனை வழிகேட்டில் விட்டுட்டான். எனவே வாழ்க்கையில திருமணமா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இதுல அல்லாட சட்டம் என்ன, அல்லாட ரசூலோட சட்டம் என்ன என்றத நாங்க என்ன செய்யணும், தெரியாட்டி தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்கும், உலமாக்கள் இடத்துல கேட்டு என்ன செய்யலாம், தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்ப எனவே இதுல அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான், இந்த வசனத்துல என்ன செய்யப்படுது, எச்சரிக்கப்படுது, மனோ இச்சைப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. சகோதரர்களே, பிறகு அல்லாஹு தஆலா லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிரஅதன் வ மின்ஹாஜா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் சட்டங்களையும் வழிமுறைகளையும் வைத்திருந்தோம் என்று சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும், நாங்க மாத்திரமல்ல உலகத்துல வாழ்ற சமூகம், எங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு சமுதாயத்தவருக்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம், சட்டங்களை வைத்தோம் என்று சொல்கின்றான், வழிமுறைகளை நாம் கொடுத்திருந்தோம். எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே சட்டம் இருக்கல்ல, இது எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலிருந்து ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் முஹம்மது நபி வரைக்கும் வந்த அனைத்து சமுதாயத்தவர்களுக்கும் கொள்கை என்ற அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்தது ஒன்றுதான், அதுல டிஃபரண்ட் இருக்கல்ல. நாங்க முன்னுள்ளவர்களுக்கும் இப்ப உள்ளவங்களுக்கும் வசிய செஞ்சிருக்கிறோம், நீங்க அல்லாவை தான் வணங்கணும், அல்லாவுக்கு தான் அஞ்சு நடக்கணும் என்று நாம் வசிய செய்திருக்கோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே கொள்கை என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போல பெரும் பாவங்கள் எடுத்தீங்க, விபச்சாரம், வட்டி, கொலை, கொள்ளை, இப்படி பெரிய பெரிய பாவங்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பெரும்பாலும் சட்டம் உண்டாதான் இருந்திருக்கு. ஏற்கனவே தௌராத்தில் இருந்த சட்டத்தை எல்லாம் இங்க குறிப்பிட்டான், அந்த தௌராத்துல கொலைக்கு கொலை என்று நாம் சட்டம் சொல்லியிருந்தோம் சொல்றான். அப்ப எங்களுக்கும் அதுதான் சட்டம், எங்களோட மார்க்கத்திலும் என்ன கொலைக்கு கொலை என்பதுதான் இங்கேயும் சட்டம். அப்ப எனவே பெரும்பான்மையான பெரிய சட்டங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா மார்க்கத்தையும் கிட்டத்தட்ட என்ன, ஆனா சட்டங்களில் வித்தியாசம் வேறுபாடுகளும் இருந்தது என்பதும் உண்மை. அல்லாஹு தஆலா எல்லா சமூகத்துக்கும் என்ன செய்யல, ஒரே விதமான சட்டத்தை வைக்கல. காரணம் என்ன, அவ்வப்போது அந்தந்த காலப்பகுதிக்கு சில சட்டங்கள் பொருத்தமானதாக இருக்கலாம், இந்த காலத்துக்கு அது பொருத்தம் இல்லாததாக இருக்கலாம். எனவே சட்டங்களில் மாற்றங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனாலதான் எங்களுக்கு ஏற்கனவே நாங்க படிச்சதுல வந்து இந்த கொலைக்கு கொலை, கைக்கு கை, காலு கைன்னு சொல்லி வந்துச்சு தானே, என்ன மூக்குக்கு மூக்கு, கண்ணுக்கு கண்ணு என்று சொல்லி, அது தௌராத்துல உள்ள சட்டம் என்றுதான் நல்லா சொன்னாங்க. சொல்லும் போது அங்க என்ன செய்யப்பட்டது, யாரு மன்னிச்சிருவாரோ அந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லி போட்டு என்ன செய்தான், யார் மன்னித்து விடுவாரோ அது அவருக்கு பாவ பரிகாரமாக என்ன செஞ்சிடும், அமைந்துடும் சொன்னான். ஆனா அங்க பிளட் மணி அந்த இடையில தெண்ட குற்றம் பத்தி சொல்லப்படல. அப்ப அவங்களுக்கு சட்டம் என்ன, பழிக்கு பழி இல்லாட்டி மன்னிப்பு, பழிக்கு பழி. ஆனா எங்களுக்கு இடையில ஒன்று இருக்குது, பழிக்கு பழி இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாம், நஷ்ட ஈடு கேட்கலாம். எங்கட மார்க்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒன்று இடையில என்ன சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹு தஆலா சட்டங்களில் என்ன செய்திருந்தான், சமுதாயங்களுக்கு மத்தியில் வித்தியாசத்தை வைத்திருந்தான். சகோதரர்களை, பிறகு அல்லாஹ் சொல்றான், அவன் விரும்பினால் எல்லோருக்கும் ஒரே சட்டமாக வைத்திருக்கலாம், அப்படித்தானே, அவன் விரும்பினா எல்லாருக்கும், வலவ் ஷா அல்லாஹ் லஜஅலகும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் விரும்பி இருந்தால் உங்கள் எல்லோரையும் என்ன செய்திருக்கிறான், அவன் ஒரே சமூகமாக ஆக்கி இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய நடைமுறை அப்படி இருக்கல, அல்லாஹ் என்ன செய்தான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வித்தியாசமான சட்டங்களை எல்லாம் வைத்திருந்தான். காரணம் என்ன, காரணத்தை எல்லாம் சொல்கின்றான், எதற்காக தெரியுமா நாங்க அப்படி செய்தோம், வலாக்கின் லியபுதுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. எனவே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வித்தியாசமான சட்டங்களை நாம் ஏன் வைத்திருந்தோம், காரணம் என்ன, சோதனைக்காகத்தான், சோதனைக்காகத்தான், என்ன உங்களை பரிசீலனை செய்வதற்காகத்தான் நான் என்ன செய்தோம். இவங்களுக்கு தெரியும், மூசா நபியுடைய சம்பவத்தை சூரத்துல் பக்கரால படிச்சீங்கன்னு எல்லாம் என்ன சொல்றான், எல்லா இடத்துல நீங்க தௌபா செய்ய உங்களை ஆளுக்கால் நீங்க வெட்டிக்கோங்கன்னு சொன்னான். அவங்க காலை மாட்ட வணங்கின அந்த சப்ஜெக்ட்ல என்ன வருவது, நீங்க தௌபா என்ன, நீங்க வந்து எல்லா இடத்துல தௌபா செய்ய ஆளுக்கால் உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள். ஆனா எங்களுக்கு அப்படியா சட்டம், இல்ல எங்களுக்கு அப்படி சட்டம் அல்ல. ஆளுக்கா தௌபா என்றது பாவ மன்னி பல்லாடத்துல கரம் ஏந்தி நீங்க கையை நீட்டி பிரார்த்தனை செய்வீர்கள் சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். சரி, அப்ப அல்லாஹு தஆலா சட்டங்களில் ஏன் வித்தியாசத்தை வைத்தேன் என்று சொல்லும் போது அதுக்கு என்ன காரணம் சொல்கின்றான், என்ன காரணம், சோதனைக்காகத்தான். ஒவ்வொரு சமுதாயத்தவர்களையும் சோதிப்பதற்காகத்தான் நாம் என்ன செய்தோம், இவ்வாறு வித்தியாசங்களை உருவாக்கினோம் சகோதரர்களே. பிறகு அல்லாஹு தஆலா ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றான். இப்ப இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு ஆள் எங்களை சமுதாயத்தில் கொஞ்சம் கூட பள்ளிவாசலுக்கு போய் வரவரா இருந்தா என்ன சொல்லுவாங்க, பாருங்க ஜோஸ் ஆகிட்டாருன்னு என்ன நல்லா இருந்தவர் செஞ்சுட்டாரு ஜோஸ் ஆகிட்டாரு, கொஞ்சம் மூளை குழம்பிட்டு பேசணும்லாம் நல்லா தானே இருந்தான், என்ன ஜுபாவோட வாரம் தாடி சின்னதா தானே என்ன பெருசாகிட்டு என்ன நடந்து இவருக்கு, இப்படி எல்லாம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா சகோதரர்களே, மார்க்கம் அல்லாஹ் குர்ஆன்லே நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கன்னு சொல்றான். எனவே நன்மைய சாதாரணமா எப்பவாவது டைம் கிடைச்சா நினைச்ச நேரத்தில் கொஞ்சத்தை செஞ்சுட்டு என்ன செய்வோம், நம்ம முல்ல இருப்போம். இல்ல அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க, விரைந்து செல்லுங்கள். அப்ப இமாம் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த துண்டுல விளக்கம் எழுதும் போது சொல்கிறார்கள், நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் இருந்து அடிப்படையான மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் என்ன செய்யணும், கூடிய கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. தொழுகையில விசேஷமா தொழுகை சொல்றாங்க, தொழுகையில் கூடிய கவனம் இருக்கணும், விரைந்து செல்லணும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டால் அதன் பக்கம் விரைந்து செல்பவர்களாக என்ன நீங்கள் இருக்க வேண்டும். வாங்கும் சொல்லி காமத்தும் சொல்லி ரெண்டு ரகாத்தும் பேசிட்டு வெளியே பேச முடியாது, எத்தனை பேரை பாக்கிறோம், வாங்க சொல்லி காமம் சொல்லி இமாம் ரெண்டு ரகா தோந்து முடிஞ்சு மத்த ரெண்டு ரகா தான் பேசிருக்கு, இன்னும் என்ன செய்யல, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு 100 ரியால் கொடுப்படுமா இருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு 100 ரியால் மாஷா அல்லாஹ் பர் டே 500 ரியால் எப்படி சம்பாதிப்பு, எப்படி விரைந்து செல்வார்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுமாறு சொல்கின்றான். எனவே நன்மையை நாம் சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது சகோதரர்களே. மனிதனை பாதுகாக்கும் மாபெரும் கைங்கரியம் என்று சொன்னால், மனிதனை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம் என்று சொன்னால் அது இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். எனவே எங்களுக்கு தெரியும் நன்மைகளை பொறுத்த வரைக்கும் அது 2 பகுதிகள் இருக்குது. அதுல ஒரு பகுதி ஃபராயித், ஒரு பகுதி என்ன கடமைகள், அடுத்த பகுதி சுன்னாக்கள், சுன்னத்தான அம்சங்கள். எனவே கடமையில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, கடமைகளை நிறைவேற்றுவதில் என் நிலைப்பாடு என்ன, சுன்னத்துக்களை நிறைவேற்றுவதில் என் நிலைப்பாடு என்ன. பாருங்க வஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சும்மாவா சொன்னான் இல்ல, வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து போங்க, ஓடி போங்கன்றல்லாம். வஜன்னத்தின் அர்துஹ அஸ்ஸமாவாது வல் அர்த், வானம் பூமியின் அளவு விசாலமான சுவனத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள், விரைந்து செல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, நாம் எம்மை கவனித்து பார்க்க வேண்டும், நன்மையின் பக்கம் நாம் விரைந்து செல்பவர்களா, இது அல்லாஹ் ஓர்டர் சகோதரர்களே. வஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று இங்கு கூறுபவன் யார் என்பதை நாம் கவனத்தில் பார்க்க வேண்டும். யார் இதை சொல்பவன், அல்லாஹ் சொல்லுகின்றான் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். பிறகு அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியை ஞாபகம் ஊட்டுகின்றான், உங்களை நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கன்னு நாங்க சொல்றோமா இல்லையா, இது எங்க உங்களுக்கு பயனளிக்கும் தெரியுமா, நன்மையின் பக்கம் நாம் விரைந்து போறது இந்த உலகத்துல சமயத்தில் என்ன செய்யாது, அதனுடைய பலாபலன் ஒன்றுமே விளங்காம இருக்கும், தெரியாது. ஒருத்தர் நன்மையின் பக்கம் ஓடி ஓடி போறாருன்னா பாக்குறவன் என்னத்தை கண்டுட்டாரு, ஓடி ஓடி என்னத்தை கண்டுட்டாரு, என்னத்தை நொட்டிட்டாரு, இப்படிதான் சொல்லுவாங்க, என்னத்த பெரிய அப்படின்னு. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்வது மனிதனுக்கு எப்போது புலப்படும் என்பதை அடுத்த துண்டில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஅன், நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பி செல்ல இருக்கின்றீர்கள். ஃபயுனப்பிஉக்கும், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு தெரிவிப்பான். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தஃபதிகூன், எந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் கருத்து வேற்றுமையில் இருந்தீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், எதுல முரண்பட்டு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தீங்க என்றதை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விளக்குவான் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, இந்த உலகத்துல நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோம், சிலர்கள் வந்து என்ன நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க, உண்மைதான். இஸ்லாம் ஒற்றுமையை வந்து மிக ஆழமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன எங்களுக்கு தெரியும் சாதாரணமா ஒரு சல்லி பிரச்சனை ஜென்மப்பக குடும்பத்தில் உலக விவகாரங்களுக்காக எல்லாம் என்ன செய்கின்றார்கள் ஜெம்மு பகைகளை, அதாவது மௌத்து வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நீ ஏண்ட வீட்டு பக்கம் வரக்கூடாது, நானும் உண்ட வீட்டு பக்கம் வரமாட்டேங்கிறது சபதம் விடுறான். இந்த அளவுக்கு எல்லாம் நடக்குது. இன்னும் மார்க்க விஷயங்கள் எடுத்துக்கொண்டீங்களா கூட சில சட்ட பிரச்சனைகளை கூட பெரிய பெரிய என்ன அதாவது போர்களை உருவாக்கி கொண்டு ஊரையே ரெண்டாக பிளவுபடுத்தி பெரும் பெரும் பிரச்சனைகள். சகோதரர்களே, எதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் விளக்கம் இருக்கின்றது. எனவே அவைகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தகர்க்கப்படுமானால், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தகர்க்கப்படுமானால் அந்த இடத்துல நாங்கள் வாய்மூடி மௌனமாக என்ன செய்ய இயலாது. ஒற்றுமை என்பதை மையமாக வச்சு நாங்கள் சும்மா இருக்கிறார் இல்ல, அந்த இடத்துல எங்களுடைய கருத்தை கண்டிப்பா நாங்கள் என்ன செய்யணும், தெரிவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் சில கருத்து முரண்பாடுகள் வரத்தான் செய்யும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கருத்து முரண்பட்டுருவோம் பிளவுபட்டுருவோம் என்பதற்காக அடிப்படைகள்ல வந்தது சமரசம் செய்யக்கூடிய நிலையை என்ன செய்ய முடியாது, நாம் ஆக்க முடியாது. அப்ப எனவே அதுல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல இருக்கின்றீர்கள், அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மறுமை நாளில் உங்களுக்கு ஞாபகத்தையும் ஞாபகம் ஊட்டுவேன், உங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா விளக்குவதாக சொல்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நான் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னா, பல்வேறு அம்சங்கள் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். பல்வேறு அம்சங்கள் என்ன செய்யப்படுகின்றது இந்த வசனத்தில் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. ஆரம்பமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் இறங்கிய வேதம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றான். இந்த குர்ஆன் சத்தியமானது என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் என்பதை, முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் மாற்றிவிடக்கூடிய வேதம் என்பதை ஞாபகப்படுத்தினான். அதே போன்று இந்த குர்ஆனை கொண்டுதான் நாம் எமது வாழ்க்கையில் என்ன செய்யணும், சட்டம் சொல்ல வேண்டும் என்பதை சொன்னான். நமது மனோ இச்சையை நாம் பின்பற்ற கூடாது என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வலியுறுத்தினான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சட்டங்களில் வித்தியாசம் இருந்தது என்ற விளக்கத்தை அல்லாஹ் சொன்னான் எங்களுக்கு. அல்லாஹ் நாடி இருந்தால் ஒன்றாக ஆக்கியிருப்பான், இருந்தாலும் உங்களை சோதிப்பதற்காக அல்ல, இத்தகைய வித்தியாசங்களை என்ன செய்தான் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினான். நன்மையின் பக்கம் விரைந்து செல்பவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் போதனை செய்கின்றான். அதே போன்று மறுமையில் நீங்கள் மீட்டப்பட இருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் எது விடயத்தில் எல்லாம் நீங்கள் பிரச்சனை பற்றீர்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவிப்பான் என்ற விளக்கத்தையும் சொன்னார். மறுமை நம்பிக்கையை இந்த வசனத்தினுடைய இறுதி வார்த்தையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்கின்றான், ஞாபகம் ஊட்டுகின்றான். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த தீர்மானமாக இருந்தாலும் அந்த தீர்மானம் மறுமை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பட்டதா இருக்கும். சகோதரர்களே, இது வந்து லைஃப்ல வந்து அடிப்படை. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனை என்னைக்கும் எப்பவுமே மறுமையை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். மறுமையின் பக்கம் நாம் செல்லவிருக்கின்றோம், அங்கு நாம் விசாரிக்கப்பட இருக்கின்றோம். அந்த விசாரணையின் பிறகு எங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாம் நன்மை தீமை வழங்கப்பட இருக்கின்றோம் என்ற அந்த நம்பிக்கையில்தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்கினான். சகோதரர்களே, அடுத்த வசனத்தில் 49வது வசனத்தில் மீண்டும் அல்லாஹு தஆலா அனிஷ்கும் பைனஹும் பிமா அன்சலல்லாஹ், நபியே உங்களுக்கு இறக்கிய இந்த வேதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்படியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய இந்த வேதத்தை கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும். எனவே சகோதரர்களே, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் குர்ஆனை அடிப்படையாக வைத்து நாம் சட்டம் சொல்ல முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியதை பாருங்க, மீண்டும் அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களுடைய மன உச்சைகளுக்கு நீர் கட்டுப்பட்டு விடாதே, அதை பின்பற்றுகாத. சகோதரர்களே, பிறகு அல்லாஹு தஆலா மேல ஆயத்துல சொல்லாத ஒரு அடிஷனல் விஷயத்தை சொல்றான், வஹ்தர்ஹும், நபியே நீங்கள் அவர்கள் விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள். சகோதரர்களே, காபிர்களோடு புலங்கும் நேரத்தில் மூமின்களாகிய நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த யூத கிறிஸ்தவர்கள் விடயத்தில் நபிக்கு என்ன சொல்றான் பாருங்க, வஹ்தர்ஹும், நபியே அவர்கள் விடயத்தில் நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். என்னத்துல அப்படி நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும், எதுல என்று சொன்னா, வஹ்தர்ஹும் ஐயஃப்தினூக அம் பஅதி மா அன்ஸலல்லாஹு இலைக், அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி. பாத்தீங்களா என்ன டேஞ்சர் நடக்கும் நல்லா சொல்றான். இந்த மாதிரி காபிர்களோடு நீங்க கூடிய உறவாட்டங்களை வைத்துக் கொள்ளும் போது இந்த அல்லாஹ்வுடைய போதனையிலிருந்து நீங்க என்ன செய்ய வரும், கொஞ்சம் சைதாவை கொஞ்சம் வாங்கிட்டு இல்ல காவிர்கள் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க தானே, அவங்களே நாங்க கொஞ்சம் கவனிக்கணும் தானே. ஏன்னா இவர் வீட்டுல பாட்டி போடுற நேரம் சுபஹானல்லாஹ் காவிர்களை இன்வைட் பண்ணிக்காரு. காவிர்கள் வந்தா சும்மா இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் போத்தல் போல வச்சாதான் சந்தோஷப்படுவாங்க. இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறாரு. இவர் அரேஞ்ச் பண்ணி என்ன, இது எதனால வந்துச்சு, அவர்கள் மீது உள்ள முஹப்பத்தால. இல்லாட்டி அவங்க மனசு என்ன செஞ்சிருவாங்க, கட்டுப்பட்டுருவாங்க. காவிர்களை கூப்பிட்டு சில தர்ம சங்கடமான சில நிர்பந்தமான சில நிலைகள் சமயத்தில் என்ன செய்யலாம், உருவாகலாம். எங்களுக்கு தெரியும் மார்க்கம் நிர்பந்தத்துக்கு என்ன செய்யும், எங்களுக்கு அனுமதி தரும். ஆனா இது நிர்பந்தம் அல்ல, இது அவர்களுடைய அபிலாஷை அவர்களுடைய விருப்பத்தை நாங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவர்களோடு நீங்க உறவாடுவதின் மூலமாக என்ன நடக்கும் என்ற எச்சரிக்கையை நபிக்கு சொல்றான். நபியே அவர்கள் விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள். என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ் இறக்குனதை விட்டு உங்களை திசை திருப்பிடுவாங்க, உங்களை வேற கோணத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, மாத்திருவாங்க. அப்ப இன்றைக்கு நாங்க கண் கூட என்ன செய்யறோம், இது உலகத்துல நடக்கிறத பாக்கிறோம். எதனால், அவர்களை திருப்திப்படுத்த போய் நாளைக்கு அல்லாவுக்கு முன்னால நிக்கிற நேரத்தில் சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, ஏண்டா இப்படி செஞ்சாயின்னு அல்லாஹ் கேட்டா எந்த வாயால பதில் சொல்றது. இல்ல அவங்க எல்லாம் இருந்தாங்க யாருல, அதனாலதான் கொஞ்சம் நாங்க என்ன செஞ்சோம், அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னு சொல்லி அல்லாஹ் நபிக்கு பார்த்து சொல்றும். முஹம்மதே அவர்களை அஞ்சுகிறாயா, ஜெயநப முடிக்க சொன்ன நேரத்தில் மனிதன் என்ற வகையில நபிக்கு வெக்கம் இருந்தா இருக்கும். ஜெயநப் யார், சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கும் நபிக்கு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே சங்கடம் தான், அடே தான் வளர்த்த ஒரு மகனுடைய மனைவி அல்லாஹ் முடிக்க சொல்றான்னு சொன்னா அப்ப நபி வெளியே சொல்ல இல்ல, உள்ளத்துல என்ன அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், அதக்ஷௌனஹும், நபியே அவர்களுக்கு நீ அஞ்சுகிறாயா, ஃபல்லாஹு ஹக்கு அன் தக்ஷா, நீ அஞ்சுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபலா தக்ஷவுன்னாஸ், ஏற்கனவே நாங்கள் பரிச்சாயத்தில் வந்து மனிதர்களை நீங்கள் அஞ்ச வேண்டாம், வக்ஷௌனி, என்னை நீங்கள் பயப்படுங்கள். சகோதரர்களே, மூமினுடைய வாழ்க்கையில் இது ஒரு அடிப்படை. காவிர்களை திருப்திப்படுத்தோடும் என்பது எங்களுக்கு மார்க்கம் சொன்ன கட்டாயம் அல்ல, ஒரு உண்மையை நாம் எல்லோருமே அடிமனத்தில் ஆழமா பதுக்கி வச்சுக்கொள்ளணும். நீங்க என்னதான் செய்தாலும் அவர்கள் உங்களை திருப்தி அடைய போவதில்லை. நீங்க என்னத்தை தான் கொட்டுனீங்கன்னு வைங்க, அவங்க உங்களை திருப்திப்பட போறாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நபியே வலன் தர்வா அங்கல் யஹூது வலன் நசாரா, இந்த யூத கிறிஸ்தவர்கள் உம்மை திருப்திப்படவே மாட்டார்கள். அங்கேயும் அல்லாஹ் லன் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறான். இந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், உம்மை திருப்திப்படவே மாட்டார்கள். எதுவரைக்கும் தெரியுமா, ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை. அதுதான் ஃபைனல். நீங்களும் கிறிஸ்டியனா நீங்களும் யூதனா எப்போ உங்களை சேஞ்ச் பண்ணி கொள்றீங்களோ உட்டா சேஞ்ச் பண்ணுவான் போலதான் இருக்கு நிலைமையை பார்த்தா. இதா நிலைமையை பார்த்தா உட்டா செஞ்சிருவாங்க போல, சேஞ்ச் பண்ணிடுவார் போல தான் இருக்கிறது. சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்த நாம் நினைக்கிறோம், ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான் ஒரு நாளும் அவர்கள் உங்களை திருப்திப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் என்னதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். அவர்கள் விரும்பினார்களோ வெறுத்தார்களோ அது அவர்களோடு போகட்டும், விரும்பினார்களா அல்ஹம்துலில்லாஹ், விரும்பலையே அதனால எங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. எனவே அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான், அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும், சிலவற்றைக்கே எச்சரிக்கைண்டா யோசிச்சு பாருங்க, முழுமையா அந்த பக்கம் போயிட்டா என்ன சொல்றான், அல்லாஹ் இறக்கிய சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி திருப்பிடுவாங்க, வேற பக்கத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, கூட்டிக் கொண்டு போயிருவாங்க. சகோதரர்களே, காவிர்களுடைய ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் போய் நாங்க வந்து அங்க தொழில் செய்ய போனோம்னு சொன்னா இந்த மார்க்கத்துக்கு முரணான சில சட்டங்களை சமயத்தில் அவங்க என்ன செய்யலாம், காவிர்களோடுங்க முஸ்லீம்களே அந்த மாதிரி சட்டம் போடுறாங்க இல்லையா. ஒரு சகோதரர் இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர், மஷா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு வந்து மிக நல்ல முறையில் இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அல்லது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை கிடைச்சிது அவருக்கு, எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு எல்லாம் பாஸ், நாளைக்கு நீங்க வேலைக்கு வரலாம். கடைசியாக கூப்பிட்டு மேனேஜர் சொன்னா, நாளைக்கு வரப்போ தாடியை வலிச்சிட்டு வாங்கடா, நாளைக்கு வரப்போ கூட என்ன செய்யுங்க, தாடியை வலித்து விட்டு வாருங்கள். பாருங்க யாரு, இது காவிரி இல்ல, இது முஸ்லீம் சொல்ற கதை இது. உடனே அவர் என்ன முடிவு செஞ்சார், அஸ்ஸலாம், இல்ல நான் வரமாட்டேன், தாடி எடுக்க மாட்டேன். புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் அவ பாருங்க உறுதியாக இருந்தார், இல்ல இந்த தொழிலுக்காக வேண்டி ஏன் தீன பறி கொடுக்க நான் விருப்பம் இல்லை, முடியாது. சகோதரர்களே, அப்ப மூமீன்களே இவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால் யோசிப்பாருங்கள். சில சமயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை ஒத்துப்போகக்கூடிய காவிர்களும் இருக்கிறார்கள். எனவே நமக்கு தேவை என்னன்னு சொன்னா, அப்படி எதிரான சட்டம் வருமானால் அது முஸ்லீமாக இருந்தாலும் காவிராக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, நாம் கட்டுப்பட முடியாது. பிறகு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்க இஸ்லாத்தை சொல்றீங்க, சத்தியத்தை எடுத்து வைக்கிறீங்க, இந்த யூத கிறிஸ்தவர்கள் உங்களை விட்டுட்டு போறாங்கன்னு அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நபியே பா சொல்றான், அவங்க விட்டுட்டு போறாங்களா சகோதரர்களே, மார்க்கத்தை புறக்கணித்து சென்றால் அவனுக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் பதில் சொல்றான், கவனிச்சு பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் உம்மை புறக்கணித்து போகிறார்களா, நீர் தெரிந்து கொள், அன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் என்ன நினைக்கிறான் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா, ஐயுசீபஹும் பிபஅதி துனூபிஹிம், அவர்களுடைய சில பாவங்களால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போகிறான். மார்க்கத்தை புறக்கணித்து போறாங்களா, நீங்க விளங்கிக்கோங்க, அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போகிறான் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதுதான் நடக்க போகுது கண்டிப்பாக. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை யாரெல்லாம் புறக்கணிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான், தண்டிப்பான். பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் யார் இப்படி புறக்கணித்து செல்பவர்களை, மார்க்கத்தை அவர்கள் புறக்கணித்து சென்றால் அல்லாஹ் சொல்கின்றான், பல மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கின்றனர். சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் ஒரு சட்டத்தை விளங்கணும். உலமாக்கள் இந்த இடத்துல சட்டம் ஒன்று குறிப்பிடுறாங்க, எப்பயுமே மெஜாரிட்டி சத்தியம் நினைச்சிடாதீங்க. சத்தியமா இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது, இல்லாம இல்ல. அதிகமானவர்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்க, அதனால நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானிக்கலாமா என்றால் தீர்மானிக்கலாம், அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனா எப்பயும் மெஜாரிட்டி தான் என்ற முடிவுக்கு வந்துடாதீர்கள். எல்லா டைம்லயும் மெஜாரிட்டி சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, மெஜாரிட்டி சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க, இனி இந்த நாட்டில் பள்ளியில வாங்க செல்லப்படாதுன்னு சொல்லி சட்டசபையில. சரி, இந்த அர்த்தமா இல்ல, மெஜாரிட்டி சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்க, எங்களுக்கு தெரியும் அன்றைக்கு ஒரு சபையில பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த சூரத்துல் ஃபாத்தியா சம்பந்தமா ஒரு கதை வரும், ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்றாரு, இதை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, சபைக்கு கொண்டாடாதீங்க, இந்த காபிர்கள் கண்டா இது அவங்களுக்கு பதுவா செய்கிறது செய்யற வார்த்தைன்னு நினைச்சிருவாங்க. இந்த கடைசியில் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்தியாவை குர்ஆன்ல இருந்து எடுத்து வேற ஆகிறோம் அப்படியா இல்லையா, ஒரு காவிருக்கும் குர்ஆன் கொடுங்க, சூரத்துல் ஃபாத்தியா விடுங்க. அல்லாஹு தஆலா நேரடியாகவே யூத கிறிஸ்தவர்களை சபித்தே வசனம் இருக்குது குர்ஆன்ல, லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் உள்ள காவிர்களை காவிர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அலா லிசானி தாவூத வ ஈசா பின் மரியம், தாவூத் ஈசா போன்ற நபிமார்களுடைய வாயினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அப்ப யூத கிறிஸ்தவர்களை சபித்து குர்ஆன்ல வசனம் இருக்கு. அப்ப அந்த யூதர்கள் அன்றைக்கு மறைச்சிட்டு கொடுத்தோம், நாங்களும் இப்படி மறைச்சிட்டாண்ட காட்டணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கு முன்னால எங்களுக்கு மற்றவர்கள் பெரிதல்ல என்ற கொள்கை வந்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் என்ன செய்யாது, ஏன் நாம் அவர்களை திருப்திப்படுத்த பாக்கிறோம், அதுதான் இங்க நடக்கிற பிரச்சனை. சரி, இப்ப அல்லாஹு தஆலா இன்ன கஸீரம் மின الناس லஃபாஸிகூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் கெட்டவர்கள் சொல்கிறான். சகோதரர்களே, யார் கெட்டவர்கள், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து செல்வார்களோ அவர்கள் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து செல்வார்களோ. இவங்களுக்கு தெரியும் அல்லா குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், பூமியில் இருக்கும் அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் வழியை விட்டும் உம்மை கெடுத்து விடுவார்கள் அவர் சொல்றான். அநேகமானவர்கள் என்ன, அவர்கள் உங்களை அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் என்ன செஞ்சுவாங்க. சரி, அப்ப எனவே இந்த வசனங்களை எல்லாம் வைத்து உலமாக்கள் என்ன சத்தம் சொல்றாங்க, எல்லா நேரத்திலையும் மெஜாரிட்டி தான் சத்தியம் என்பது ஹக்கு கிடையாது. சில சமயத்தில் என்ன செய்யலாம், மெஜாரிட்டி சொல்வது வந்து சத்தியமாக இருக்கலாம், ஆனா நாங்க சத்தியத்தை அசத்தியத்தை முடிவு செய்வது மெஜாரிட்டி சொல்வதை அல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு அது ஒத்திருக்கிறதா முரண்பட்டிருக்கிறதா என்பதை வைத்து. மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயமா இருந்தா மெஜாரிட்டி சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளலாம், எல்லா நேரத்திலையும் அது ஹக்கு கிடையாது. பிறகு அல்லாஹு தஆலா அடுத்த 50வது வசனத்துல வந்து என்ன செய்கின்றான், முன்னால நாங்க மார்க்க சட்டங்களை பின்பற்றினோம் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு யாரெல்லாம் இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றவில்லையோ, அல்லாஹ் பல ரெண்டு ஆயத்திலையும் பாருங்க, முன்னுக்கு வந்த ரெண்டு ஆயத்திலையும் ஃபஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கினத்தை நீங்க தீர்ப்பா சொல்லுங்க, அல்லாஹ் எதை இறக்கி இருக்கிறானோ அதை சட்டமா சொல்லுங்க, அல்லாஹ் வலியுறுத்தினான். இந்த சட்டத்துக்கு முரண்பட்டால் மாற்றி நீங்க வேறு சட்டங்களை கொண்டு வந்தா அதனுடைய நிலவரம் என்ன? அல்லாஹ் சொல்றான், ஜாஹிலிய சட்டத்தையா இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்துக்கு முரணாக எந்த சட்டத்தை நீங்க முன் வச்சாலும் அதுக்கு என்ன பேர்? அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான், ஜாஹிலிய சட்டம், அறியாமை காலத்து சட்டம். அப்ப எனவே அப்படியான சட்டம் தான் உங்களுக்கு வேணுமா? وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ. நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட அழகாக சட்டம் சொல்லுபவன் வேறு யார் இருக்கிறார்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் அழகான சட்டம். எனவே முதல்ல நாம் தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சட்டம் என்னவென்பதை நாம் படிக்கும். மார்க்க விவகாரங்கள் என்ன, ஒரு வியாபாரத்தை எடுத்தாலும் இதுல அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, ஒரு திருமணத்தை எடுத்தாலும் இது அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, என்ன சமுதாயத்தில் உள்ள புழக்க வழக்கங்கள் எடுத்தாலும் இந்த விஷயங்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் படிக்க வேண்டும். அதை தான் வாழ்க்கையில் நாம் அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. சகோதரர்களே, 50 வசனங்கள் சூரத்துல் மாயிதாவினுடைய 50 வசனங்களை இதுவரைக்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இனி இன்ஷா அல்லாஹ் இந்த முன்னால் நாம் படித்த அந்த 50 வசனங்களுடைய சட்ட சுருக்கங்களை கொஞ்சம் மீண்டும் என்ன செய்யணும், ஒரு மீள் பரிசீலனை செய்யணும். எங்களுடைய அடுத்த வகுப்புல நாங்கள் 51 வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டது, சூரத்துல் மாயிதால சொல்லப்பட்ட சட்டங்கள் என்ன என்பதை கொஞ்சம் என்ன செய்வோம் நாங்க, ஒரு ரிவிஷன் ஒன்று செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், 51 சட்டம். இப்ப இதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற குர்ஆன்ல இப்படி இப்படி எல்லாம் சட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்ப ஒரு சபையில நாங்க கேள்வி கேட்கிறோம், ஒழு செய்யறது தொழுகைக்கு கடமையா இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும், யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களா? சரி, இந்த சட்டம் குர்ஆனில் இருக்கிறதா? அதுக்கு தெரியா கேள்வி கேட்கப்பட்டது என்ன, ஒது செய்வது தொழுகைக்கு கடமையா இல்லையா? ஆம், கடமை. அதுல யாருக்குமே என்ன கருத்து வேற்றுமே கிடையாது. சரி, இந்த ஒது தொழுகைக்கு கடமை எனும் சட்டம் குர்ஆனில் இருக்கிறதா என்று அடுத்த கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஏன் குர்ஆனில் இருக்கும் சட்டங்களை நாங்கள் இப்ப சூரத்துல் மாயிதா அதை சொல்றானா இல்லையா? சூரத்துல் மாயிதாவினுடைய 5வது வசனம் மிக தெளிவாகவே, யா அய்யுல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலா ஃபக்ஸிரு வுஜூஹகும், தொழுகைக்காக நீங்க தயாராயிட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, முகத்தை கைய தலைய காலை என்ன செய்யுங்க, நீங்க கழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றா. இப்ப எங்களுக்கு விளங்கிட்டா, வுது சட்டம் குர்ஆன்ல இருக்கு, வுது சட்டம் என்ன குர்ஆன்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரி என்னென்ன சட்டங்கள் குர்ஆனின் மூலம் நிரூபணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்தால் யாராவது முரணாக பேசினால் என்ன செய்யலாம், நாம் அந்த இடத்துல எடுத்து சொல்வது கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே அல்லாஹு தஆலா இந்த சட்டங்களில் தெளிவுள்ள மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்குவார்கள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.